வணக்கம் தந்தை சேவியர் ஜெயராஜ்.
வணக்கம்.
சென்னை லோயலா கல்லூரி, திருச்சி புனித வளனார் கல்லூரி, கருமாத்தூர் புனித அருளானந்தர் கல்லூரி என சொன்னாலே இயேசு சபையினர் யார் என்பது மக்களுக்கு தெரிந்துவிடும். இந்த புகழ்பெற்ற இயேசு சபை ஒரு காலத்தில் உலகில் மறைப்பணியாற்ற தடை செய்யப்பட்டது என்பது அதிர்ச்சி தரும் செய்தி. ஆயினும் இயேசு சபை மீண்டும் அங்கீகரிக்கப்பட்டு பெரியதொரு விருட்சமாக உலகெங்கும் பரவி பணியாற்றி வருகின்றது. இந்த அங்கீகரிப்பின் 200வது ஆண்டு 2013வது ஆண்டு ஆகஸ்ட் 7 இப்புதன் என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தந்தை சேவியர் ஜெயராஜ், இந்த 200வது ஆண்டின் முக்கியத்துவம் பற்றி முதலில் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
1773வது ஆண்டு ஜூலை 21வது தேதி திருத்தந்தை 14 கிளமெண்ட் அவர்களால் வந்து இயேசு சபை உலகமெங்கும் பணி செய்வதற்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடியே பல நாடுகளில் காலனைஸ் பண்ணி வந்த போர்ச்சுகல் நாட்டினுடைய அரசர்கள் எந்தெந்த நாடுகள் இருந்தாங்களோ, குறிப்பாக இந்தியா, லத்தீன் அமெரிக்கா, மற்ற நாடுகள்லையும் இயேசு சபையினர் செய்யக்கூடிய வேலைகளை வந்து தடை செய்தாங்க. காரணம் சொல்லணும்னு நினைச்சாக்க, அரசுகள் வந்து அந்த சமயத்தில் வந்து பல நாடுகளுக்கு போனது எதுக்குனாக்க, வணிகத்துக்காக. அங்கே உள்ள சொத்துக்களை வந்து அபகரிக்கிறதுக்காக, சுரண்டி எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்படி போயிருக்க நாடுகளில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த இயேசு சபையினர் அவர்களுடைய பண்பாட்டுகளை அறிந்து அவர்களோடு சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அவங்களுடைய கலாச்சாரங்களை பாதுகாத்தாங்க. அவருடைய உரிமைகளுக்காக போராடினாங்க. வெறும் கல்வி அறிவு மட்டும் இல்லை, பண்பாட்டு அறிவு, அவர்களுடைய உரிமைகளை பற்றி அவங்க செஞ்சதுனால இந்த வேலை செஞ்ச இயேசு சபையினர் வந்து இந்த சுரண்டலுக்கு எதிராக இருந்தாங்க. அதனால தடையாக இருந்தாங்க. அதனால அதை வந்து இவங்க இருந்தாக்க நமக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நினச்சி அவங்க இருக்கிற நாடுகளில் வந்து தடை செஞ்சாங்க. அதே மாதிரி இயேசு சபையினர் வந்து மக்களோடு இருந்தாங்க, அரசர்களோடும் இருந்தாங்க, வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு உதவியா, அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க, அறிவு ஞானம் இதுகளை வந்து அவங்களுக்கு அட்வைசஸ் மாதிரி இருந்தாங்க. இதற்காக வந்து இவங்களெல்லாம் அவங்களால நிறுத்த முடியாது. இந்த திருத்தந்தையினுடைய சட்டம் வந்துச்சுன்னாக்க இதை நிறுத்துறதுக்கு, எல்லா நாடுகள்லையும் நிறுத்துறதுக்கு உதவியா இருக்குங்கிறதுக்காக அவங்க திருத்தந்தை அந்த சமயத்தில் இருந்த 14 கிளமெண்ட் கிட்ட சொல்லி அதை வந்து தடை செஞ்சாங்க. இதனால எல்லா நாடுகளையும் தடை செய்யப்பட்டது.
ரஷ்யாவிலையும் பிரஷ்யாவிலையும் மட்டும் தடை செய்யப்படல, அதுக்கு காரணம் என்ன?
அந்த சமயத்துல ரஷ்யாவில அரசியா இருந்த கேத்தரின் 2வது கத்தரின் இயேசு சபையினர் தங்களுக்கு உதவியா இருந்ததுனால, அவங்களுடைய சேவைகள் தேவைப்பட்டதுனால, மேலும் திருச்சபையினுடைய அரசராக இருக்கக்கூடிய திருத்தந்தைக்கு விட நம்ம நாட்டில் இவங்க இருந்தாங்கன்னாக்க நம்மளுக்கு உதவியா இருக்குங்கிறது நினைச்சு அவங்கள அங்கே இயேசபையினர் செய்யக்கூடிய சேவைகளை தடை செய்ய விடாம அவங்க அரசி செஞ்சிட்டாங்க. அதே மாதிரி பிரஷ்யாவிலையும் புரொட்டஸ்டன்ஸ் இருந்ததுனால அவங்களும் இதை தடை செய்ய விடலை.
அவ்வாறு தடை செய்யாம இருந்ததுனால ஒரு பக்கம் இயேசு சபை வளர்வதற்கும் இது மிகவும்
உதவியா இருந்தது. அதோடு அந்த சமயத்துல வந்து மொத்தம் 600 இயேசு சபையினர் தான் இருந்தாங்க எல்லா நாடுகள்லையும் சேர்த்து. ஏன்னா மற்ற எல்லா நாடுகள்லையும் அவங்கள வந்து விரட்டி அடித்ததுனால அல்லது சிறைச்சாதம் செஞ்சதுனால அவங்க மற்ற சபைகள்லையோ அல்லது மறை மாவட்டங்கள்லையோ போய் சேர்ந்து பணி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் இயேசு சபையினுடைய தனித்துவத்தை அவங்க உள் கொண்டிருந்தாங்க.
இயேசு சபை தடை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் நிறைய இயேசு சபையினர் மறை மாவட்டங்களையும் பிற சபைகள்லையும் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப 41 ஆண்டுகளுக்கு பின்னால இயேசு சபை மீண்டும் திருத்தந்தை 7வது பத்திநாதரால் அங்கீகரிக்கப்பட்டது. அச்சமயத்தில் அந்த வேற சபைகளுக்கு போனவங்க, மறை மாவட்டங்களுக்கு போனவங்க எல்லாம் திரும்பி வந்தாங்களா?
எல்லாம் யாராரு உயிரோடு இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. மேலும் முன்னிலைக்கு கொண்டு வரப்படுறதுக்கு முன்னாடியே ரஷ்யாவில் வந்து நவதுறவரம் ஆரம்பிச்சிருந்தது. ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சினாக்க, இந்த புதுப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியே திருத்தந்தையினுடைய ஆலோசகர் மாதிரி இருந்த அங்கே ரஷ்யாவில் இருந்தவர் வந்து ஒரு நாள் இதற்கு முன்னாடியே போய் இந்த இயேசபையினர் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் போய் அவர் போய் சாப்பிட்டு அங்கே உள்ள இயேசபையினர்கிட்ட வந்து பாவசங்கித்தனம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறப்ப திருத்தந்தை ஒரு வகையில் அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து அவங்க வந்து இதை செஞ்சாங்களே ஒழிய உண்மையிலே விரும்பி இதை செஞ்சாங்களாங்கிறது ஒரு சந்தேக கேள்விக்குறியாக இருக்கு.
தந்தை சேவியர் ஜெயராஜ், இந்த இயேசு சபை தடை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் இருந்த இயேசு சபையினுடைய தலைவர் இன்னும் மற்ற இடங்களில் இருந்த இயேசு சபையை அருள் பணியாளர்களுக்கு என்ன நடந்தது?
அந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி 1773 தடை செய்யப்பட்ட நாளில் உடனே இயேசு சபை தலைவராக இருந்த ரிச்சி என்பவரை வந்து சிறைச்சேதம் செஞ்சு இங்கே ரோமில் இருக்கக்கூடிய காஸ்தல் அஞ்சலோ அங்கே வந்து சிறையில் அடைக்கப்பட்டு வச்சாங்க. அவர் கடைசி இறக்கிற வரைக்கும் அந்த சிறையிலே தான் இருந்தார். எந்த விதமான ஒரு விசாரணையும் இல்லாமல் அங்கே இறந்தார். அதுக்கப்புறம் இயேசு சபை ரஷ்யாவில் இருந்தாலும் அங்கே 4 இயேசு சபை தலைவர்கள்னு சொல்ல முடியாது, விக்கராக இருந்தக்கூடிய அந்த சமயத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதனால் அதுவும் திருத்தந்தினுடைய ஆதரவோடு இல்லாதனால அவங்க விக்கர்ன் என்று சொல்லப்பட்டாங்க. அவங்க 4 பேருமே போலண்ட்லேயோ அல்லது ரஷ்யாவிலேயோ இருந்தாங்க. கடைசியாக 4வது இருந்தவர் வந்து தான் 1814ஆம் ஆண்டு முன்னிலைக்கு கொண்டு வரப்பட்ட நேரத்தில் இருந்தவர் வந்து திரும்ப இயேசு சபை தலைவரானார். இந்த இடைக்காலங்களில் அந்த 41 ஆண்டுகளில் இருந்த இயேசு சபையினர், லத்தீன் அமெரிக்காவிலேயோ அல்லது இந்தியாவிலேயோ இருந்த இயேசு சபையினரை வந்து உடனடியாக போர்ச்சுகீஸ் காலனைஸ் இருந்து பண்ணவங்க வந்து அங்கே அவங்களையும் அதே மாதிரி சிறை செஞ்சு இந்தியாவில் குறிப்பாக கோவாவுக்கு அனுப்பி வச்சுட்டு கோவாவிலிருந்து கப்பல் மூலமாக லிஸ்பனுக்கு அனுப்பி வச்சு அங்கே சிறை சேதம் செஞ்சு வச்சிருந்தாங்க. இதே மாதிரி பல இடங்களில் வந்து அவங்களுடைய இல்லங்களை வந்து எடுத்துக்கொண்டாங்க, அல்லது இல்லங்களை வந்து மற்ற சபைகளுக்கோ மறை மாவட்டத்திற்கோ கொடுத்துட்டாங்க. அதனால இயேசபையினுடைய எந்த விதமான செயல்களும் அல்லது இல்லங்களோ எந்த கல்லூரிகளோ அல்லது எந்த விதமான எதுவும் இல்லாமல் அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் ரஷ்யாவில் இது வாழ்ந்ததுனால அது மீண்டும் இப்போ உயிர்பட முடிந்தது. அதோட 600 பேர் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. திரும்பவும் மக்கள் சேர்ந்ததுனால இதனுடைய வெகு விரைவில் வந்து திரும்ப முன்னிலைக்கு கொண்டு வரப்பட்ட நேரத்தில் வந்து இயேசு சபையினர் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. 150 பேர் என்னமோ தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்குள்ள 8000 இயேசு சபையினர் இருந்தாங்க. அதனால இதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருந்தது. என்னை பொறுத்தளவுக்கு அதற்கு அப்புறம்தான் இயேசு சபையினருடைய வேலைகள் வந்து மிக அதிகமாக சிறப்பாக ஏற்பட்டது. இந்த 200 ஆண்டுகளில் இந்தியாவில் குறிப்பாக நடந்துச்சுனாக்க ராஞ்சியில் வந்து கான்ஸ்டன்ட் லீவன்ஸுங்கிறவர் வந்து, அல்லது கல்கத்தாவிலேயோ அல்லது மற்ற இடங்கள்லேயோ இந்தியாவிலேயோ மதுரையிலேயோ மதுரை மறை மாவட்டத்திலேயோ எல்லா இடங்கள்லேயும் போதிப்பதோ அல்லது சேவைகளோ மிக அதிகமானது. கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த 200 ஆண்டுகளுக்குள்ள தான். எல்லாம் வேலைகள் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது வந்து அதுக்கப்புறம் தான்.
தந்தை சேவியர் ஜெயராஜ், இந்த 200வது ஆண்டை எப்படி கொண்டாட திட்டமிட்டுள்ளீர்கள்?
இயேசுபை தலைவர் அடோல்ஃபோ நிக்கோலஸ் கூறியிருக்கிறது மாதிரி இந்த 200வது ஆண்டை வந்து எல்லா மாநிலங்களிலேயும் இயேசு சபை முழுவதும் ஒரு அர்ப்பண ஆண்டாக, மீண்டும் எங்களுடைய அர்ப்பணத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, தனிவரத்தை வந்து திரும்பவும் நம்ம புதுப்பிக்கிறது, அதை எப்படி வாழ்வது அப்படிங்கிறத பற்றி சிந்தனை செய்கிறதுக்காகவும் இது ஒரு காலமாக அமைஞ்சுள்ளது. வெறும் சிறப்பாக கொண்டாட்டங்கள் மட்டும் கிடையாது, இதை ஒரு சிறப்பான அர்ப்பண ஆண்டாக அமையணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இயேசபை மாநிலங்களிலேயும் இது 7ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க.
இயேசு சபையில உலகம் எங்கும் 17,500 பேருக்கு மேல இப்ப இருக்கிறீங்க. புனித லயலா இஞ்ஞாசியார் தொடங்கி அந்த இயேசு சபையினுடைய தனி வரம் என்ன?
எல்லாம் இறைவனின் மகிமைக்காகவே என்கிறதான் எங்களுடைய தனிவரமாக. கல்லூரி வைத்து நடத்தினாலும் சரி, ஐக்கிய நாடுகளுடைய ஆலோசகர்களாக இருந்தாலும் சரி, கிராமங்களில் வேலை செய்யக்கூடிய சமூக மையமாக இருந்தாலும், எல்லா செயல்களுமே இறைவனுடைய மகிமைக்காகவே. குறிப்பாக இந்த 200வது ஆண்டில் திருத்தந்தையும் இயேசு சபையை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவருடைய வாழ்வே ஒரு எடுத்துக்காட்டாக, இயேசு சபையினுடைய எடுத்துக்காட்டாக அமைகிறது. பழைய காலத்தில் வந்து போப் அரசர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் போப் ஆண்டவர்னு சொன்னாங்க. இவர் வந்து போப் ஒரு பணியாளருங்கிறத வந்து குறிப்பாக வலியுறுத்துகின்றார். போப் மட்டும் இல்லை, குருக்கள் ஆயர்கள் எல்லாருமே ஒரு பணியாளருங்கிறத வந்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக மட்டும் இல்லை, தன்னுடைய போதகத்தின் மூலமாகவும் எல்லா வகையிலையும் அதை கொண்டு வந்திருக்கார். இது குறிப்பாக இயேசு சபையினுடைய ஒரு தனிவரத்தை வந்து குறிப்பாக எடுத்துக்காட்டாக அமைகிறது. இது எங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைகிறது.
தந்தை சேவியர் ஜெயராஜ், வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து இயேசு சபையினரின் புது பிறப்பு எடுத்த 200வது ஆண்டு கொண்டாட்டங்களை பற்றி பகிர்ந்து கொண்டீர்கள். இயேசு சபையைச் சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வும் இயேசு சபையினருக்கு ஒரு உந்துதலாக இருப்பதாக சொன்னீர்கள். தங்களது இந்த இயேசு சபை இன்னும் இந்த இறையாட்சி பணியில் வளரட்டும் வாழட்டும் என நாங்கள் வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களுக்கும் எனது நன்றி.
இயேசு சபை மீண்டும் அங்கீகரிக்கப்பட்டதன் 200வது ஆண்டு வத்திக்கான் வானொலியில் இந்நேர்காணலில் கலந்து கொண்டவர் அருள்பணி சேவியர் ஜெயராஜ், சேசு சபை.